அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். தென்னாப்பிரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கலவரம் அதிர்ச்சியளிப்பதுடன் ஏற்றுக்கொள்ள முடியாதது என தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமா கண்டனம் வெளியிட்டுள்ளார். கடந்த வாரம் முதல் குடியேறிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 5 பலியாகியுள்ளனர். உள்ளூர்வாசிகளின் வேலைவாய்ப்பை பறித்துக் கொண்டனர் என இவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. முன்னதாக இந்த வன்முறைகளை கண்டித்து கிழக்கு நகர் டர்பனில் குறைந்தது 10,000 அதிகமானோர் பேரணியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
I just really think we should just stop this xenophobia attacks and just help these people out.
Why should we fight each other?
யோஹான்பர்க்கை சூழவுள்ள பகுதிகளில் கடைகளை வைத்திருக்கும் எத்தியோப்பிய, சோமாலிய மற்றும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த உரிமையாளர்கள் தமது வர்த்தக நிலையங்கள் சூறையாடப்படலாம் என்கிற அச்சம் காரணமாக அவற்றை மூடியிருந்தனர்.
மத்திய தரைக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவை அடைய முனைந்த மேலும் 40 பேர் கடலில் மூழ்கி இறந்துவிட்டதாக இத்தாலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தாங்கள் வந்த காற்றடித்த படகு மூழ்கிவிட்டதாக தப்பிப்பிடித்த 4 பேர் இத்தாலிய காவல்துறையிடம் கூறியிருக்கின்றனர். ஐரோப்பாவுக்கு வரவிழையும் ஆயிரக்கணக்கான குடியேறிகளால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு எளிய தீர்வு ஏதும் தமிழம் இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்த 400 பேர் இந்த வார துவக்கத்தில் நடைபெற்ற படகு விபத்தொன்றில் இறந்து போனார்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கத்திய சக்திகளால் விதிக்கப்பட்ட தடையானது யுக்ரைன் சம்பவங்களுடன் தொடர்பு பட்டதாக விதிக்கப்பட்டது என்பதை விட ரஷ்யாவின் அபிவிருத்தியை கட்டுப்படுத்துவதையே நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். தொலைக்காட்சியில் ஆண்டுதோறும் இடம்பெறும் மிக நீண்ட தொலைபேசி கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அதிபர் புட்டின், பொருளாதார ரீதியாக ரஷ்யா நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது என்பது குறித்து பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அது முன்னேறத் தொடங்கியுள்ளது என்று கூறினார்.
யுக்ரைனிய தலைநகர் கீவில் முகமூடி அணிந்த துப்பாக்கித்தாரியால் நன்கு அறியப்பட்ட ஒரு செய்தியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ரஷ்ய சார்பு நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஓலிஸ் புசியானா என்ற அந்த செய்தியாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட யுக்ரைனிய அதிபர் விக்டர் யுனகாவிச்சின் அரசாங்கத்துடனும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர். ரஷ்ய ஆதரவு அரசியல்வாதியான ஓலே கலிஷ்னிகாவ் இதேபோன்றதொரு தாக்குதலில் நேற்று கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலைகள் தொடர்பில் அதிபர் போஷின்காவ் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்தோனேஷியா முழுவதுமாக உள்ள பல்லாயிரக்கணக்கான சிறிய கடைகளில் மது விற்பனை செய்யப்படுவதை அந்த நாட்டு அரசு அதிகாரிகள் தடை செய்துள்ளனர். எனினும் பல்பொருள் அங்காடிகள், உணவு விடுதிகள் மற்றும் மதுபான விடுதிகளில் மதுபானங்கள் கிடைக்கும். மது அருந்துவதற்கு சட்ட ரீதியான நிர்ணயிக்கப்பட்டுள்ள வயதை எட்டாதவர்கள் மது அருந்துவது குறித்து எழுந்த கரிசனைகளை அடுத்தே இந்த கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
மெக்சிகோவில் தொழிற்சாலைகளில் கதிரியக்க தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய கதிரியக்கப் பொருட்கள் திருடு போனதைத் தொடர்ந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றனர். இரடியம் 192 என்ற கதிரியக்கப் பொருள் வைக்கப்பட்டிருந்த பெட்டகம் டபாஸ்கோ மாநிலத்தில் உள்ள கர்தினாஸ் நகரில் ஒரு லாரியிலிருந்து திருடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான பெட்டகத்திலிருந்து இரடியம் வெளியே எடுக்கப்பட்டால் அதனால் பெரிய ஆபத்துகள் ஏற்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
எதிர்வரும் 2021 ஆண்டு உலக தடகள போட்டிகள் அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் உள்ள யுஜீன் நகரில் நடைபெறவுள்ளன. அந்த போட்டிகளை அந்த ஆண்டு நடத்துவதற்கு அந்த நகரை சர்வதேச தடகள சம்மேளனம் தேர்ந்தெடுத்துள்ளது. பொதுவாக அப்படியான போட்டிகளை நடத்த பல நகரங்கள் விண்ணப்பிக்கும். அவற்றில் எந்த நகருக்கு அதை நடத்த வல்லமை உள்ளது, பொருளாதார வசதிகள் உள்ளன, கட்டமைப்புகள் எப்படியாயுள்ளன என்பவற்றின் அடிப்படையில் முடிவு எட்டப்படும்.
சுமார் 2 கால ஓய்வுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி நாடு திரும்பியிருக்கின்றார். ராகுல்காந்தி தன்னுடைய வீட்டிற்கு வந்தபோது ஏராளமான செய்தியாளர்கள் அங்கே கூடியிருந்தனர். தான் எங்கே சென்றேன் என்பது குறித்து ராகுல்காந்தி ஏதும் சொல்லவில்லை. ராகுல்காந்தியின் இந்த ஓய்வை பலர் கிண்டல் செய்திருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை நடத்தக்கூடிய திறமை ராகுல்காந்தியிடம் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சித் தலைவராக தற்போது இருக்கின்ற சோனியாகாந்தி அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய மகன் ராகுல்காந்தி அந்த பொறுப்புக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.